இறைவன் நோய்களை பற்றி கூறும் பொழுது அந்த நோய்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய மனதிலிருந்து ஆரம்பிக்கின்றன. அது அல்லாமல் உடலில் எந்த நோயும் உருவாவதில்லை. அவ்விதமே நோய்களிலிருந்து நீங்கள் சுகமாக வேண்டும் என்று மனதில் விரும்பினால் அதனையே நம்பிக்கை கொள்ளும் பொழுது நோய்கள் நீங்குகின்றன. நம்பிக்கையில் நோய்கள் நீங்குகின்றனவே தவிர, மனம் சம்பந்தமாக இருக்கிறதே தவிர, உடலில் நீங்கள் குறுக்கிட்டு ஒரு நோயை சுகமாக்குகின்றேன் என்று கூறுவது ஒருபோதும் சாத்தியமில்லை. அவ்விதமாக நீங்கள் முயற்சிக்கும் பொழுது உங்களுடைய நோய்கள் அதிகமாக்கப்படுகின்றன. ஒரு துன்பத்திற்கு மேலாக பல துன்பங்கள் உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக் கொள்கின்றீர்கள். நம்முடைய எண்ணத்திலிருந்து நோய் உருவாகின்றது, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நோய் குணமாகின்றது. இதற்கப்பால் நோய்கள் உருவாக்கமும் கிடையாது, நோய்களிலிருந்து நிவாரணமும் கிடையாது. அத்தியாயம் 2:10 அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிக்க வேண்டும் என்ற வேகம் என் மனதில் முதலில் ஏற்படுகின்றது. யாவரையும் முந்திக்கொண்டு நான் வேகமாக ஓட வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. அதன் பிறகுதான் என்னுடைய ஓட்டம், மிஞ்சக்கூடிய ஓட்டம் நிகழ்கிறது. என்னுடைய எண்ணத்திலிருந்து என்னுடைய செயல்கள் ஆரம்பிக்கின்றன. அந்த ஓட்டத்தை நான் ஓடும் பொழுது என்னுடைய இருதயம் சாதாரணமாக சுமூகமாக சுகமாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த இருதயத்தில் வேகம் ஏற்படுகிறது. இதனை படபடப்பு என்று நாம் மருத்துவத்தின் அடிப்படையில் கூறுகின்றோம். இதய படபடப்பு நோய், இருதயம் என்ற அந்த உறுப்பில் நோயா, என்னுடைய மனதில் ஏற்பட்ட அந்த வேகம் நோயா? அந்த அவசரமும் அந்த பெருமையும் நான் அடைய வேண்டும் என்ற அந்த வேகம் உங்களுடைய இருதயத்தை தூண்டுகிறது. இதன் காரணமாக என்னுடைய இரத்தத்தின் அழுத்தமும் அதிகரிக்கிறது. இதனை இரத்த அழுத்த நோய் என்று அதற்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அவ்வளவும் இருதயமும் அந்த இருதயத்தை சார்ந்த இரத்த குழாய்களுடைய அமைப்பும் இரத்த ஓட்டமும் இவை எல்லாம் தான் காரணம். அந்த இருதயத்தை அடக்கக்கூடிய மருந்துகளை கொடுப்பார்கள். அந்த இருதயம் வேகமாக துடிப்பதிலிருந்தும் அடங்குகின்றது. ஆனால் மனதில் அந்த வேகம் குறையவில்லை, நோய் அங்கிருக்கிறது. என்னுடைய மனதில் ஒரு கோபம் ஏற்படுகின்றது. இப்பொழுது என்னுடைய வேகமாக துடிக்கின்றது. அந்த கோபத்தில் நான் யார் மீது கோபப்பட்டிருக்கின்றேனோ அவரை பழிவாங்க வேண்டும், அவர் துன்புறுத்தப்பட வேண்டும், அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதுவரையில் என் மனம் ஓயாது. இப்பொழுது என் மனதில் நான் நோயை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். இன்னொருவருக்கு நான் ஒரு தண்டனையை அளிப்பதன் மூலமாக என் மனம் சமாதானம் அடையும் என்பதற்கு முன்பாகவே என்னுடைய நோய்கள் அதிகமாகிவிட்டன, புதிய நோய்கள். அது வாழ்நாள் முழுமைக்கும் என்னை தொடரும். நான் என்னுடைய மயக்கத்தின் காரணமாக, படபடப்பின் காரணமாக டாக்டரிடம் செல்லும் பொழுது உங்களுக்கு உறுப்புகள் சம்பந்தமான நோய்கள் என்று கண்டுபிடிக்கின்றார்கள். தவறு. கோபத்தை நீக்கிவிட்டால் என்னுடைய இருதயம் அடங்குமா? மருந்துகளை கொடுத்து கோபம் அப்படியே இருக்க என்னுடைய இருதயத்தை அடைக்கிட முடியுமா? இங்குதான் ஒரு பக்கம் வேகமாக துடிக்க வேண்டும் என்று மிஞ்சுகின்றது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அதை தடைப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மோசமாகின்றது. இருதய நோய்கள் நான் புதிதாக உருவாக்குகின்றேன் எனக்காக. மனதிற்கு சமாதானம் வேண்டும். தீர்ப்பளிப்பவன் நான் அல்ல. எவ்வளவுதான் பிறர் துன்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்தான், அவர்கள் தங்களுடைய பாவங்களில் மிஞ்சிக் கொண்டிருந்தாலும் குற்றங்களில் மிகைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இதயம் வேகமாக துடிக்கின்றது. பல சமயங்களில் ஆத்திரத்தின் காரணமாக தூக்கமும் வரவில்லை. துக்கமான சூழ்நிலை நமக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு அவ்வளவுமே, நீங்கள் என்னிடம் பொறுப்பு ஒப்படையுங்கள், உங்கள் அனைவரையும் படைத்தவன் நான், உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும் நான் தான், உங்களுடைய மனதில் நீங்கள் சமாதானம் அடையுங்கள், உங்களுக்கான வாழ்க்கை நிரப்பமாக இருக்கும் இந்த பூமியில். நீங்கள் மற்றவர்களை பழிவாங்குவதன் காரணமாக இந்த பூமியில் எந்த நன்மையும் உடைய போவதில்லை. உங்களுக்கு எதிராக உங்களுடைய உடல் இயற்கையே மாறும், நோய்கள் உருவாகும், பிற மனிதர்களுடைய கேடுகளும் உங்களுக்காக உண்டு. மனிதர்களின் கேடுகளை நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களை பற்றிய தீர்ப்பை நீங்கள் கைவிடுங்கள். உண்மையிலேயே பெரும் குற்றவாளிகளாக இருந்தாலும் இருந்த போதிலும் சரியே, மனிதர்களை பற்றிய உங்களுடைய தீர்ப்பை கைவிடுங்கள். நீங்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற அந்த வரம்பு மீறிய குணத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன் தான். அவனுக்கு நீங்கள் நன்றி கடன் பற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதே. உங்களுடைய பல குற்றங்களின் காரணமாக நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். எனினும் உங்களை மன்னித்து கண்ணியமான கௌரவமான மனிதர்களாக வெளிப்படையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளத்தில் நீங்கள் இன்னமும் பாழ்பட்டவர்கள்தான் என்பதை இறைவன் அறிகின்றான். அவ்விதமாக நான் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பிறரை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரும்பொழுது நான் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகியாக விரோதியாக மாறுகின்றேன். யாரை அவன் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கின்றது. இந்த கோபம் இறைவனுக்கு துரோகமான, இறைவனுக்கு விரோதமான, எனக்கு என் இறைவன் கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. இப்பொழுது என்னுடைய உடலில் நோய்கள் உருவாகின்றன. என் மனதினுடைய கேடுகளின் காரணமாக பிற மனிதர்களுக்கு நான் துன்பத்தை விளைவிக்க வேண்டும். பிற மனிதர்களுடைய தீர்ப்பு என் கையில் இருக்கின்றது. அப்படியானால் உங்களை பற்றிய தீர்ப்பு யார் கையில் இருக்கிறது? நான் செய்த பாவங்களுக்கும் இனியும் நான் செய்ய போற பாவங்களுக்கும் அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டுவிட்ட அந்த ஒரு கேடு கெட்ட மரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பிறருக்கு தண்டனை அளிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் உயர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவு தூரத்திற்கு உங்களுடைய வரம்பு மீறிவிட்டது. உங்களுடைய உச்சகட்ட எடைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இப்பொழுது பிற மனிதர்கள் மீது உள்ள கோபம் நம்மீது நம் இறைவனிடமிருந்து அவனுடைய கோபத்தை திருப்புகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதரை பற்றியும் தவறான எண்ணம் வேண்டாம். அவர்களை பற்றி கருவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளம் வேண்டாம். இப்பொழுது என்னுடைய இருதயத்திலுள்ள நோய்கள் நீங்குகின்றன. என்னுடைய இருதயத்தின் படபடப்பு நீங்குகின்றது. என்னுடைய உடலின் உபாதைகள் குறைகின்றன. என்னுடைய தூக்கம் எனக்காக இருக்கின்றது. என்னுடைய துக்கம் என்னை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. வாழ்நாள் முழுமைக்கும் இது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இவ்வாறு இருக்கும் பொழுது நான் என்னுடைய சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிமிடம் முதலாக எனக்காக என் இறைவன் வாக்களித்தது உண்மை என்று நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றேன். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது என்பதை இறைவனிடம் நான் ஒப்படைக்கின்றேன். அத்தியாயம் 2:10. என் இறைவனே, என்னுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது என்பதை அறிகின்றேன். அந்த நோயானது பிறரை பற்றிய நான் செய்யக்கூடிய தீர்ப்பு. தீர்ப்பளிப்பவர்கள்தான் மிகவும் உயர்ந்தவன் நீதான். அந்த தீர்ப்பு மன்னிப்புக்குரியது. என்னுடைய தீர்ப்போ வேதனைப்படுத்த வேண்டும் என்ற தண்டனைக்குரியது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். உங்களுக்கு சோதனையாக மற்றவர்கள் உங்களுக்கு பாவம் செய்வதை நீங்கள் காண்கின்றீர்கள். உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். அவர்கள் மீது கோபம் ஏற்படுகின்றது. இது ஒரு சோதனை. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக உங்களுக்காக இறைவன் ஏற்படுத்தியுள்ள ஒரு சூழ்நிலை. யாரெல்லாம் எனக்கு விரோதம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே என் இறைவனால் எனக்காக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் மன்னிக்கின்றேனா இல்லையா என்பதை பொறுத்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய அழகான சூழ்நிலைகள். யார் இதை மறந்து அந்த பொழுதில் அவன் எனக்கு தீங்கு விளைவித்துவிட்டான் என்பதன் காரணமாக அவனை வஞ்சிக்க நினைக்கின்றேனோ என்னுடைய பாவங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன, உடலில் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. என்னுடைய நோய்கள் இப்பொழுது நீங்க வேண்டும். இன்று முதலாக என்னுடைய நோய்கள் எனக்கு பெருகக்கூடாது, இருக்கக்கூடிய நோய்கள் நீங்க வேண்டும். உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்ச்சியும் கோபமும் நீங்கட்டும். உங்களால் முடியாது. இப்பொழுது உங்களுடைய பிரதான காரியம் நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானால், என் இறைவனே எனக்கு அமைதியையும் கொடு, பாவ மன்னிப்பிற்குரிய அந்த பாக்கியதையையும் எனக்காக நீ பாக்கியமாக அருள் புரிவாயாக. இது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். உடல் கூறுகளில் நோய்கள் இருக்கின்றன என்று கூறக்கூடிய ஒவ்வொருவரும் இதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனக்கு நானே விரோதமாக மாறக்கூடாது, உடல் அடிப்படையில் நான் திரும்பி விடுவேன். என்னுடைய பாவங்கள் அதிகமாகும் பொழுது என்னுடைய உடல் அடிப்படையில் நான் திரும்புகின்றேன். ஒரு படபடப்பு இருக்கின்றது, நெஞ்சு வியாதி. ஒரு வயிற்று வலி இருக்கிறது, வயிற்று வியாதி. தடையை வலிக்கிறது, தடை வியாதி. சாதாரணமாக சொல்லுவோம், இந்த நினைப்பு வந்தாலே தலைவலிக்க சொல்லுவோம், சத்தம் கேட்டாலே தலைவலிக்க சொல்லுவோம். அப்படி என்றால் எந்த அளவுக்கு என்னுடைய மனம் தாங்கக்கூடிய சக்தியை இழந்துவிட்டது? இதற்கு காரணம் பிறருடைய குற்றங்களை நான் தாங்கி பழகவில்லை. நீங்கள் பழக வேண்டாம், பிறரை பற்றிய தவறான எண்ணம் எனக்கு வேண்டாம் என்று இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த மனம் யாரை பற்றியும் எந்த விதமான கோப தாபங்களோ இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்விதம் இருந்தால் தவிர உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டும் நீங்காது. மனதிலிருந்து நோய்கள் உருவாகின்றன, அதை கவனிக்காதன் காரணமாக இறைவன் உங்களுக்கு நோயை அதிகமாக்கிக் கொண்டிருக்கின்றான். பொருளின் அடிப்படையிலே பார்த்து இங்குதான் நோய் என்று கருதும் பொழுது இன்னும் உங்களுடைய வேதனை அதிகமாக்குகின்றான். இறுதியில் அவர்கள் உங்களுடைய அந்த உறுப்பை நீக்குவார்கள் அல்லது உறுப்பை மாற்ற வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் புதிதாக மாற்றக்கூடிய அந்த உறுப்பையும் பாழாக்கக்கூடிய அந்த வேகம் இருந்து கொண்டிருக்கின்றது, கெட்ட வேகம் இருந்து கொண்டிருக்கின்றது, நிதானமாக இல்லை. நோயை இன்னும் உங்களுக்காக அவன் அதிகமாக்கிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் திருந்தி அவன் பக்கம் திரும்பும் பொருட்டு உங்கள் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். ஒரு சின்ன மயிரடை அடிப்படையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை பற்றிய உங்களுடைய தீர்ப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தீர்ப்பளிப்பவன் அவன்தான். நீங்கள் எவ்வளவு மற்ற மனிதர்கள் மீது இரக்கம் இல்லாமலும் பணிவு இல்லாமலும் கருணையும் இல்லாமலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற மிகையான எண்ணத்துடன் இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நோய்கள் உங்களிடம் பெருகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய இன்னும் பல சூழ்நிலைகள் உங்களை சுற்றி உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து நோய்கள் இன்னும் பல நோய்கள் பெருகிருக்கின்றன. கவலை அதிகமாகும் பொழுது உங்களுடைய வயிற்றின் ஜீரணம் குறைக்கப்படுகின்றது, உங்களுடைய பசி அற்றுப் போகின்றது. அது வயிற்று வியாதி அல்ல, உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி கவலை. பயம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகின்றன, அது சிறுநீரகங்கள் ஏற்படக்கூடிய நோய் அல்ல, உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய நோய். அந்த பயத்திற்கு காரணம் எனக்கு கேடுகள் விடை இருக்கின்றன, நான் எப்படி தடுத்துக் கொள்வது? நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை இறைவன் உங்களுக்காக உருவாக்கிவிட்டான். காரணம் உங்களுடைய மற்ற மனிதர்கள் மீது இருந்த தீர்ப்பானது உங்களுடைய கோபத்தை அதிகரித்து அவர்களுக்கு அந்த அச்சத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் அந்த அச்சத்திலிருந்து எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கான விளைச்சல்கள் நீங்கள் இப்பொழுது உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். பிற மனிதனுக்கு எந்த அளவுக்கு நாம் அச்சத்தை ஏற்படுத்தினோமோ அல்லது கவலை ஏற்படுத்தினோமோ அந்த அச்சத்தின் கவலையின் காரணமாக எந்த அளவுக்கு அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டதோ உறுப்புகள் செயலிழந்ததோ அதை போன்றதில் ஒரு பாகம் அல்லது அதை விட அதிகமாக நான் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றேன். என் பாவங்களுக்காக நான் மன்னிப்பு தேடாது வருகிறேன். இப்ப உங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குதா, உங்களுடைய மனசுல நோய் இருக்குதா, அல்லது உங்களுடைய உறுப்புகள் நோய் இருக்குதா? எது சரி எது பொய்? இருதயத்தில் நோய் இருக்கிறது என்பது உண்மை. அதுதான் அத்தியாயம் 2 வசனம் 10. உங்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது. இருந்த போதிலும் உங்களுடைய உடல் உறுப்புகளில் தான் நோய்கள் இருக்கின்றன என்று நீங்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் உங்களுக்கு அந்த நோயை அதிகமாக்கி கொண்டே இருக்கின்றான். கால் வலி, முட்டுக்கால் வலி ஆரம்பமாகுது. அந்த முட்டுக்கால் வலிக்கு ஆரம்பம் உங்களுக்கு தெரியாது. கால் வலிக்கு மருந்து சாப்பிட்டுட்டா அந்த வலி மாத்திரைகள் போதுமானது, எனக்கு நடக்க முடியுது, அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொரு முறையும் மருந்து சாப்பிடும் பொழுது பல புதிய வியாதிகளும் இன்னும் அந்த குறிப்பிட்ட நோயும் கால் வலியும் மூட்டுக்கால் வலியும் அதிகமாகின்றது. உங்களுடைய மூட்டு தேய்ந்து விட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். உங்களுடைய மனம் பாழாகிவிட்டது என்று இறைவன் கூறுகின்றான். இப்பொழுதும் கூட சுகமாக வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது. அது இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்காக தீர்ப்பளிக்கின்றான். நான் உங்களுடைய தீர்ப்பை மதிப்பவன், நான் வாக்கு மீற மாட்டேன், சுகமாக வேண்டும் என்று இப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பது நான் தான். எந்த நேரத்திலும் கடைசியை மூச்சில் நான் என்னுடைய நினைவு தவறும் வரையில் இறைவனுடைய நற்செய்தி அங்கு இருக்கின்றது. அந்த நேரத்தில் நம்ப வேண்டுமென்றால் ஆரம்ப காலம் முதலாகவே கொஞ்சமாவது இறைவன் அறிந்திருக்க வேண்டும். அவன் என்னோடு இருக்கின்றான், கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் அவன் இல்லை என்பதை அறிய வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நான் நம்பிக்கை கொள்ள முடியும். அந்த நம்பிக்கைக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய இறைவனுடைய அந்த பரிசானது சுகம். கேன்சர்லேருந்து சுகமாக இருக்காங்க, உறுப்புகளின் செயலிழப்புகள்லேருந்து சுகமாக இருக்காங்க. எத்தனை பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க. எந்த மருத்துவத்தில் அப்போ இருந்தாலும் அந்த மருத்துவம் சுகமாக்கியது என்று கூறுகின்றார்கள். அவ்விதமாக அல்ல, அந்த நம்பிக்கை கொண்டார்கள். அங்கிருந்து அந்த சுகம் இருந்தது. நாங்கள் தான் சுகமாக்கினோம், எங்களுடைய மருத்துவத்தில் சுகமாகியது என்று ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மருத்துவத்திலேயே பற்றி பெரிதாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படியானால் ஏன் எல்லா நோயாளிகளையும் குணமாக்கவில்லை? அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் பதில் சொல்ல முடியாது, அவர்கள் வீண் பெருமையில் இருப்பவர்கள். அந்த நம்பிக்கையை இறைவன் உங்களுக்காக அளித்தான் ஒரு சோதனையாக. இதனை அவர்கள் மருத்துவத்தில் ஒரு பெரிய அற்புதம் என்று கூறுவார்கள். மெடிக்கல் மிராக்கிள் அவ்விதமாக அல்ல, இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையானவன். மனதிலிருந்து நோய்கள் ஆரம்பிக்கின்றன, மனதின் அடிப்படையில் நோய்கள் நீங்குகின்றன. இதனை நீங்கள் சத்தியமாக உணர வேண்டும். இன்று நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இந்த புதிய வாழ்க்கையானது மனதிலிருந்து நோய்கள் உருவாகின்றன என்பதை இறைவன் நமக்கு அறிவித்ததை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் நமக்கு நோய்கள் குணமாகக்கூடிய நாள். யார் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அறியட்டும், துன்பத்தின் காரணமாகத்தான் நான் இறைவனை நினைக்கின்றேன். சுகபோகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை நினைக்க மாட்டேன். என்னுடைய கேளிக்கைகளும், என்னுடைய விளையாட்டுகளும், என்னுடைய ஆடம்பரங்களும், என்னுடைய அலங்காரங்களும் எனக்கு முக்கியமாக இருக்கும். இறைவனை பற்றி நினைப்பதை வெறுப்பேன். கடும் துன்பத்தில் ஆகும்பொழுது அவ்வளவும், எவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்களாக இருந்ததோ அவ்வளவும் வெறுக்கின்றது. வீணும் விளையாட்டும் அங்கு நிறுத்தப்படுகின்றன. இங்கு நான் இறைவனே என்று வேண்டுகின்றேன். கடுமையான துன்பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இறைவன் ஒருவனை மட்டுமே அழைப்பீர்கள். நாம் எண்ணற்ற தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தெய்வமாக குல தெய்வங்களையும் வைத்துக் கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கும் பொழுது அவ்வளவையும் நான் சுகமாக இருக்கும் காலங்களில் அவ்வளவு தெய்வங்களும் எனக்காக வேலை செய்கின்றன என்று நினைக்கின்றிருப்பேன். ஒவ்வொரு தெய்வமாக, ஒவ்வொரு கோயிலாக, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கூறுகின்றார்களோ இதில் விசேஷமான சக்தி இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் அடையாளம் காட்டும் பொழுது அவ்வளவுக்கும் செல்வேன், அவ்வளவுமே தெய்வங்கள் என்று எண்ணுவேன். முஸ்லீம் தெய்வமாகட்டும், கிறிஸ்துவ தெய்வமாகட்டும், இந்து தெய்வமாகட்டும், எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் என்று கூறுவேன். அப்படி என்றால் ஏகப்பட்ட தெய்வங்களை நான் மனதில் வைத்திருக்கின்றேன். இது எந்த ஒன்றும் எனக்கு எல்லாமே நன்மைகள் தரும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். கடுமையான துன்பத்தினுடைய ஒரு சூழல் வரும்பொழுது பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கு இனி இல்லை, எனக்கு உதவியாக இல்லை என்று ஆகும் பொழுது நான் வானத்தின் பக்கம் திரும்புவேன். அங்கு தெய்வமே என்று அழைப்பேன். அங்கு ஒருமையாகிவிடுகின்றது. இறைவன் ஒருவன் தான் என்பதற்கான அடையாளம் கடுமையான துன்பத்தில் இருக்கும்போது தெய்வங்களே என்று நிச்சயமாக அழைக்க மாட்டோம், கடவுளே என்று அழைப்பேன், ஒரே ஒன்றாக ஒருமையில் அழைப்பேன். அந்த ஒருமைக்காக உங்களுக்கு ஒரு மன அமைதி. அந்த அமைதியை யார் தக்க வைத்துக் கொள்கின்றார்களோ, பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ, இறுதி வரையில் அவர்களுடைய சுகமானது அந்த மனதின் அமைதியிலிருந்து தொடரும். இன்னைக்கு நாம கேட்கிறது, என் இறைவனே எனக்கு அமைதியை கொடு. எப்பொழுது இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது நான் அமைதியை கேட்கின்றேன். என்னுடைய உலகத்தின் அடிப்படையிலான அறிவும் தேடுதலும் மனிதர்களிடம் சென்று நான் முறையிடக்கூடிய என்னுடைய குறைபாடுகளும் ஒருபோதும் நமக்கு நன்மை அளிக்கப் போவதில்லை. மனிதர்கள் என்னுடைய மனநிலை அறிய மாட்டார்கள். என் மனநிலையை அறிந்தவன் இறைவன் ஒருவன் தான். அந்த மனநிலையை இறைவன் எனக்கு தூய்மையாக்கி அதில் இருக்கக்கூடிய கசடுகளை, மனிதர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நீக்கிவிட்டு அவனை பற்றிய அந்த ஒரு வாக்கை மட்டுமே உறுதிப்படுத்தும் பொழுது என்னுடைய நோய்கள் குணமாக ஆரம்பிக்கின்றன. இறைவழி மருத்துவத்தில் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை கூறும் பொழுது உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தெரிகின்றேன், அவ்வளவு. மனிதனை நம்புகின்றார்கள், மனிதனிடம் கஷ்டங்களை கூறுகின்றார்கள், உடல் சம்பந்தமான வேலைகளை கூறுகின்றார்கள், அவருடைய மனதை மறைத்து விட்டார்கள். அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேடுகள் என்ன என்பதை மறந்துவிட்டார்கள். அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவனே, அவ்வளவுதான். வேற என்கிட்ட எதுவுமே கிடையாது. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வது உங்களுடைய மனம் தூய்மை அடைய வேண்டும். அங்கிருந்து தான் நோய்கள் உருவாகின்றன. அதை போனில் பேசினாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி, விஷயம் அவ்வளவுதான். எப்படி இறைவழி மருத்துவத்தில் நினைத்தால் சுகம் கிடைக்கிறது என்பதற்கான அடிப்படை அத்தியாயம் 2:10. அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது. நான் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன், சுகமாகுங்கள் என்று. அந்த சுகத்தை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தீர்ப்பு அது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நான் உள்ளத்தில் என்னுடைய வாக்காக அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், இது என்னுடைய சொந்த எண்ணமாக இருக்கிறது. காரணம், இவர்களுடைய தெய்வங்களெல்லாம் கட்டிடங்களில் போட்டாகிவிட்டது. அல்லாவையும் கட்டிடங்களில், மசூதிகளில் போட்டாகிவிட்டது. அவ்வாறே ஜீசஸும் சர்ச்சுகளில் போட்டாகிவிட்டது. இங்கு கிடையாது. இங்கு இருந்தால்தானே யார் பேசுவது என்பது தெரியும். இங்கு அவர்கள் இல்லை. கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் கொண்டு போய் அவர்களை அடைத்தாகிவிட்டது. இனி அவர்கள் தப்பிக்க முடியாது. அங்கிருந்து யார்? கடவுள்கள் தப்பிக்க முடியாது. இப்போ இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் இறைவன் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனிதர்கள் மீது அவ்வளவு அன்புடையவன், கருணையாளன். இவர்களுடைய வீண் கற்பனைகள் இவர்களை மயக்கிவிட்டன. அந்த மயக்கத்தில் ஒவ்வொரு சுகமான எண்ணமும் தன்னுடைய எண்ணமாக எண்ணுகின்றான். அதாவது தான் கடவுளாக மாறுகின்றான். இப்பொழுது இறைவனிடமிருந்துள்ள செய்தியாக அவன் எண்ணினால் அந்த நிமிடமே அது சுகமாக இருந்திருக்கும். அந்த சுகத்தினுடைய ஆரம்பம் அவர்களுக்கு தெளிவாகி இருக்கும். இதில் பொறுமையாக இருந்தால் தவிர எனக்கு இறுதி வரையில் சுகமில்லை என்பதையும் அவர்களுக்கு தெளிவாக்கி இருப்பான் இறைவன். ஒவ்வொருடைய மனதிலும் இறைவன் தான் தான் என்று அந்த எண்ணம் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய இறைவனை அவர்கள் தங்களுடைய கற்பனையை கொண்டு கட்டிடங்களில் அடைத்து விட்டார்கள். இனி இங்கு இறைவன் இல்லை என்பது உறுதிதமாகிவிட்டது. அது ஒரு மாயையான அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது, ஒரு சூன்யமான அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. உண்மையில் அப்படி அல்ல, இறைவன் அங்கு இருக்கின்றான். உங்களுடைய உள்ளம்தான் பெரும் கோயில் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் ஒரு காலம் பின்பற்ற முடியாது. அவர்கள் தெளிவான அறிவின்மையின் காரணமாக அவர்களுடைய மூதாதையர்களையும் குளங்களையும் பின்பற்றினார்கள். உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்படுகின்றது. என்னுடைய முன்னோர்களோ, என்னுடைய மூதாதைகளோ, என்னுடைய குடும்பத்தாரோ, யார் எந்த வழியில் இருந்தாலும் சரி, இறைவன் இங்கு இல்லை, கட்டிடங்களுக்கு நான் கூறும்பொழுது ஒருபோதும் அவர்களை பின்பற்றுவதற்கில்லை. உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உண்மையின் மீது நீங்கள் இன்று முதலாக நிலைக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இறைவன் கட்டிடங்களில் இருக்கின்றனா? உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்து மாபெரும் கோயிலாக அதை உங்களுக்காக அமைத்து அங்கு நீங்கள் என்னுடைய வாக்குகளை வழிபடுங்கள் என்று கூறுகிறான். ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டால் தவிர வாழ்க்கை முழுமையிலும் உங்களுக்காக அவன் நோயை அதிகமாக்கிக் கொண்டிருப்பான். அத்தியாயம் 2:10. நான் உங்களோடு இல்லை என்று நீங்கள் கூறுவதன் காரணமாகவும் இந்த பொய்யையே பரப்பிக்கொண்டு கட்டிடங்களில் தான் நான் இருக்கின்றேன் என்று மனிதர்களை வடிகெடுப்பதன் காரணமாகவும் உங்களுக்கு நோய்களை அதிகமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த கட்டிடங்களுக்குள் செல்லுங்கள், அங்கு நோய்கள் குணமாகிறதா என்று பாருங்கள். ஆனால் துன்பங்களின் உச்சகட்டத்தில் கூறுவார்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இருதயத்தில் நம்பிக்கை இல்லை என்றும் பறிப்போய்விட்டது. நம்பிக்கை என்பது அருபமானது. நம்பிக்கை என்பது வாக்குகளில் அமைந்திருக்கின்றது, அந்த வாக்கும் அருபமானது. நம்பிக்கை என்பது நீங்கள் அறியாத ஒன்றை நம்புவது. நானோ நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்புகின்றேன். எனக்கு கேன்சர் வந்துவிட்டது, நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் இது நீங்காது, இது குணமாகாது, இதிலேயே தான் நான் மாழ்வேன், சும்மா நான் வந்து மன்னிக்கப் போவதில்லை, பெரும் துன்பங்களோடு இதனை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தினுடைய பாதையில் மனதில் நம்பி செல்கின்றேன், அங்கு நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு தீமைகளின் பக்கம் சாய்ந்து தெரிந்து கொண்டே என்னுடைய வேதனைகளில் நான் மூழ்கிறேன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை, மாறாக நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றீர்கள். யாராவது தெரிஞ்சு இதுக்கு சுகம் இல்லைன்னு தெரிஞ்சு போவாங்களா? டாக்டர்கிட்ட நீங்கள் குணமாக்குவீங்களான்னு கேட்க முடியுமா? அவங்கள்ட்ட கேட்டாலும் பதில் கிடைக்குமா? பொய்யை தவிர பார்க்கலாம், 70-30 சான்சஸ் இருக்குது, 50-50 சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர சுகமாக்குவேன் என்று யாராவது உங்களுக்கு உத்தரவாதம் அளித்து உங்களுடைய நோய்களை குணமாக்கிவிடுவேன், அதற்கு நான் பொறுப்பு என்று கூறக்கூடியவர் யார்? இவ்விதமாக நாம் ஊர்ஜிதப்படுத்தி கேட்கவில்லை என்றால் சுகமாகிவிடும் என்று அவர்கள் தங்களை தடையை நிமித்துக் கொண்டு கூறுவார்கள். உண்மையிலே சுகமாக்கிவிடுவீர்களா? அப்படி சுகமாகவில்லை என்றால் என்ன செய்வது? உங்களுடைய வார்த்தையை நம்பி இறுதியில் நான் மரணம் அடையும் பொழுது நான் முற்றிலும் நஷ்டமடைந்ததாக ஆகியிருப்பேனே, நீங்கள் உண்மையை கூறுங்கள். அப்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறும்பொழுது மட்டும்தான் அந்த பயம் வரும். நீங்கள் கடவுளை நம்புங்கள் என்று, இல்லைன்னா எனக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ரெண்டும் சொல்ல முடியாது, கோபம் ஜாஸ்தியாக வரும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள், அந்த கோபத்தை கொண்டு என்னை அடக்க நினைக்கின்றார்கள், பொய்யை கொண்டு நான் நம்ப வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்னை அவர்கள் பொய்யை கொண்டு நம்ப வைக்கின்றார்களோ, நம்மை விட டாக்டர்களுக்கு அந்த நோயை பற்றி தெரியும் சுகமாகாது என்று, நோயாளிகளை விட தெரிந்த பின்னரும் அவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் ஒன்றுதான் குறி, என்னுடைய குணத்தை பற்றி கவலை இல்லை, பொய் சொல்கின்றோம், உண்மைக்கு உரிய சத்தியத்தை கொண்டு வாழவில்லை, குணம் கெட்டுவிட்டது, பொய்யை கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக கூறுகின்றோம், பெரும் பெருமைக்காக கூறுகின்றோம் என்று தெரிந்திருந்தும் அதனை அவர்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது என்னை விட அந்த டாக்டர்கள் இன்னும் கடுமையான நோய்க்கு ஆளாக இருக்கின்றார்கள். உடல் சம்பந்தமான நோய்களோ மனம் சம்பந்தமான நோய்களோ குடும்பத்தின் சச்சரவுகள் சம்பந்தமான நோய்களோ கடுமையான வறுமையின் காரணமாகவோ அமைதியும் நிம்மதியும் இழந்து நோய்களிலும் வாழக்கூடியவர்களாக அந்த டாக்டர்கள் நோயாளிகளை விட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இது அந்த அத்தியாயம் 2:10 கூறக்கூடிய சத்தியமான வாத்தியம். வாத்தியக்காரர் பிள்ளை வந்து மக்கள் சொல்வாங்க, டாக்டர்களுடைய மருத்துவர்களுடைய பிள்ளை நோயாளியும் சொல்வாங்க. அவர்கள் தங்களுக்கே தங்கள் குடும்பத்தினருக்கே எந்த விதமான நன்மையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் டாக்டர்களை நம்பப் போகின்றோமா? உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியமான வாக்கு சுகமாகுங்கள், இதனை நம்பப் போகின்றோமா? இறைவனை நான் நம்ப வேண்டும் என்பது உண்மையானால் உங்களுடைய தெய்வத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். அங்கு தவிர வேறு எங்கும் தெய்வம் இல்லை என்பதை இன்று நம்ப வேண்டும். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் தவிர இறை வழி மருத்துவம் நிச்சயமாக எவருக்கும் இல்லை. அங்கு இறைவனுடைய வாக்கு உண்மையாக இருக்கின்றது, நாம் நோயை அதிகமாக்குவோம். என்னை இருதயத்தில் அவர்கள் உணராத வரையில், நன்மையான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அவர்கள் உணராத வரையில், நிச்சயமாக நான் அளித்த வாக்குறுதி அது நிலுவையில் இருக்கிறதே தவிர இன்னும் அது செயல்பட ஆரம்பிக்கவில்லை. கடைசி வரையில் அந்த வாக்கு நம்மோடு இணைந்திருக்கும், அதுவே பெரிய நப்பாசையாக இருக்கும். பிழைத்துள்ள மாற்றமோ பிழைத்துள்ள மாற்றமோ, இறுதி வரையில் என் உயிர் போகும் சமயத்திலும் அந்த வாக்கு நிலுவையில் இருக்கின்றது, இப்பொழுதாவது நம்புங்கள். இறுதி மூச்சு வரையில் அவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். மரணப்படுக்கையில் நினைவு தவறும் பொழுது கூட அந்த வாக்கு இருக்கின்றது. இப்பொழுது நான் மசூதிகளுக்கோ கோயில்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ செல்ல முடியாது. சுற்றி இருப்பவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. நினைவு தவறி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் எவ்வளவு அருகாமையில் இருக்கின்றான் என்பதை பாருங்கள். அதையும் நான் மீறி மன்னிக்கும் பொழுது கெட்ட மரணமாக இருக்கிறது, மதிகெட்ட மரணமாக இருக்கிறது. தெரிந்து கொண்டே நரகத்தில் நுழைந்த அந்த மருத்துவமனையை பற்றி இறைவன் உங்களுக்கு பின்னர் அறிவிப்பான். கைப்பற்றப்பட்ட பிறகு எதுவும் சொல்வதற்கில்லை, நான் தவறு செய்தேன், அவ்வளவுதான். உனக்காக தவறுக்கு என்ன தண்டனை என்பது தெரியும் இல்லையா? தெரியும். நரகத்திற்குள் அங்கு வீண் புகழ் கூறுதலோ மன்னிப்பு தேடுதலோ ஒருபோதும் செல்லுபடியாகாது. என் நினைவு முழுமையாக தவறுவதற்கு முன்பாக நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு இறைவனை நீங்கள் நினைவுகொள்ள வேண்டும். அப்பொழுதும் கூட என் இறைவன் என்னோடு இருக்கின்றான், என்னுடைய உள்ளத்தோடு அவனுடைய வாக்குகள் நிரம்பியிருக்கின்றன என்பதை அறியாதவரையில் நம்பிக்கை கொள்ள முடியாது. என் இறைவன் என்னோடு இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு வேறு எதனை நீங்கள் நம்ப இருக்கின்றீர்கள்? உங்களோடு இருப்பவர்கள் உங்களுடைய டாக்டர்கள் மட்டும்தான். அங்கு டாக்டர்களுடைய எண்ணம் பேய் மாதிரி பிடிச்சிட்டு இருக்குது. நான் செத்தே போவேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு மரணம் அடைய வேண்டியதுதான். அதுலேருந்து தப்பிக்கிறவங்க யாரும் கிடையாது. ஆனால் சுகமான, அமைதியான, நிம்மதியான, அழகான அந்த மனநிலையுடன் நிம்மதியடைந்த ஆன்மாவாக பிரிய வேண்டுமே தவிர பரிதவிப்பில் பிரியக்கூடாது. இறைவனை மருத்துவம் என்பது எப்பொழுது என்னிடம் இருக்கிறதா, உங்களிடம் இருக்கிறதா? உங்களை உங்களுடைய இறைவன் பக்கம் திருப்புகின்றேன் தவிர மனிதனாகிய என் பக்கம் ஒருபோதும் திருப்புவதில்லை. உங்களுக்கான அந்த பாதையை காட்டுகின்றேன். இந்த பாதையை காண்பிப்பதன் காரணமாக நீங்கள் கொடுக்கக்கூடியதுதான் பாத காணிக்கை, பாதையின் காணிக்கை. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை நான் இங்கே உட்கார்ந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும், அனுமதிச்சாகணும். அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய பாதையின் அடிப்படையில் அமைத்ததன் காரணமாக நன்றி கடனாக கொடுக்கக்கூடிய அந்த பாதையை காணிக்கையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். சிறிதோ பெரிதோ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஒவ்வொரு முறையும் இங்கே உட்கார்ந்து உங்களுடைய அந்த காணிக்கையை பாவமன்னிப்போடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் தவறாகவும் என்னிவிட வேண்டாம். டாக்டருக்கு இந்த காசு முக்கியமோ? இறைவன் கொடுக்கக்கூடியது வானங்களையும் பூமியும் சேர்த்து கொடுத்தாலும் சரி, இந்த காசுக்கு ஒருபோதும் சமமாகாது. இது மற்ற மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறையை நீக்குவதற்காக கொறிட்டு காட்டக்கூடியதான தவிர எல்லோரும் அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுவது எப்படி என்றால், கடுமையான துன்பங்களின் போது சுகமான வார்த்தைகளை இறைவன் கூறுகின்றான், சுகமாகுங்கள் என்று. நான் என்ன பாவம் செய்தேனோ என்று கேட்கிறார்கள். நீங்கள் பாவம் செய்திருந்தால் மன்னிக்கப்படாமல் சுகமாகுங்கள் என்ற செய்தியை நான் தருவேனா என்று கேட்கின்றேன். உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்காமலா சுகமாகுங்கள் என்ற செய்தியை கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய தீர்ப்பு உறுதியானது, சுகமடையுங்கள். இதனை ஏற்க மறுக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களாக உங்களுடைய சுகவினங்களில் நீங்கள் துன்பத்திற்கு அதிகமாகுவீர்கள். அத்தியாயம் 2:10. இறைவன் இங்கு இல்லை, இறைவன் இங்கு இல்லை என்று கூறும்பொழுதெல்லாம் உங்களுடைய நோய்களையும் உங்களுடைய பாவங்களையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றேன். நெஞ்சம் ஒரு பெரும் கோவில், உள்ளம் ஒரு பெரும் கோவில் என்பதை அறியாத வரையில் உங்களுடைய பாவங்களால் உங்களுடைய நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கும். நீங்கள் எந்த நிலையில் இருந்த போதிலும் இறைவன் உங்களோடு இருக்கின்றான். அத்தியாயம் 10:61. நீங்கள் எந்த நிலையில் இருந்த போதிலும் இறைவன் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் டாய்லெட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வாந்தியத்தில் இருந்தாலும் சரி, மலஜலம் கழித்து அசுத்தத்தில் இருந்த போதிலும் சரி, உங்களோடு இறைவன் இருக்கின்றான். உடல் சார்ந்தது அசுத்தம், மனம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். உடலை கழுவ முடியும், மனதில் இருக்கக்கூடிய அந்த வடுவையும் கரையையும் சத்தியத்தை கொண்டும் பாவம் நினைப்பை கொண்டும் மட்டும்தான் நீக்கிவிட முடியும் தேர. உங்களுடைய உடலை கழுவுவதன் காரணமாக நான் சுத்தமாகிவிட்டேன் என்பது பொருளே இல்லை. நீங்கள் தூங்கும் பொழுதும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுதும் சரி, தவறு சரி, தவறு சரி, இது தவறான எண்ணம், இது சரியான எண்ணம் என்று அறிவித்துக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன் தான். அவனுக்கு நன்றியோடு அவனுக்கு நான் கீழ்ப்படைந்து அவனிடமிருந்து எனக்கு நன்மைகள் மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர நான் எனக்கே தீமைகள் ஆகிவிடக்கூடாது என்ற உள்ளட்சத்தின் காரணமாக ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு பேச்சிலும் சத்தியத்தை மேற்கொள்ளுது. அவன் அறிவிக்கக்கூடிய அந்த சத்தியம், இது நன்மையான வார்த்தை, இது தீமையான வார்த்தை, இது நன்மையான செயல், இது தீமையான செயல், இது நியாயமானது, இது அநியாயமானது என்று கூறும்படுதெல்லாம் கவனியுங்கள். அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனுக்கு பொருத்தமாக அவன் உங்களை பொருந்தி கொண்டான். இப்ப கூட உங்களுடைய மனசுல இறைவனுடைய செய்தி சுகமாகுங்கள். இன்ன லெவல்லன்னு கிடையாது, இப்ப நான் சுகமா இருக்கேன், நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு வடு என்னுடைய மனதில் இருக்கின்றது, என்ன நிகழுமோ. இப்பொழுதும் அங்கு நோய்கள் இருக்கின்றன. நீங்கள் சுகமாகுங்கள் என்று இறைவனிடமிருந்து கொண்ட ஒரு செய்தி வாழ்க்கை முழுமைக்கும் பொருத்தமான தவிர அப்போ பற்றுகிட்டு கஷ்டத்துக்காக சொல்லல. இதுவரையில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டேன், அந்த பாவங்களை செய்யக்கூடிய அந்த குணத்தையும் நான் நீக்கி இருக்கின்றேன், என்னிடம் உதவி செய்யுங்கள், என்னை தூய்மையாக்குவாயாக. அழகான பிரார்த்தனை, என் மனதை தூய்மையாக்குவாயாக என்று பொருள். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை உங்களுக்கு கூடாது. தெளிவான இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உயிர் யார் கையில் இருக்கிறது, இறைவன் கேட்கின்றான். அல்லது உங்களிடம் கேட்கப்படுகிறது ஒரு கேள்வி, உங்களுடைய உயிர் யார் கையில்? படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படித்தவன் சொல்லுவான் என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு, அவனுக்கே தெரிஞ்சு பொய் சொல்லுவான் என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் சொன்னால் படிப்பின் திமிர், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற திமிர். உங்களுடைய உயிர் உங்களுடைய இறைவன் கையில் தெளிவாக தெரியும், உங்களிடம் இல்லை. அடுத்த மூச்சு உங்களிடம் இருக்கிறதா? இல்லை. அவ்வாறெனில் உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நீங்க இப்ப உட்கார்ந்துக்கிட்டு திட்டம் போடுறீங்களே, என்ன திட்டம் அது? இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன், இந்த வீடு கட்டுவேன், இந்த பங்களா கட்டுவேன், இந்த வகையில் நான் என்னுடைய சிறப்புமிக்க வாழ்க்கையை ஊருக்கு காட்டிக்கொண்டு பகட்டாக வாழ்வேன் சொல்லிட்டு நீங்கள் திட்டமிடக்கூடிய ஒவ்வொன்றும் பொய்யா உண்மையா? தெரிந்தே பொய் சொல்றோமா இல்லையா? என் உயிர் என் கையில் இல்லை, அதாவது என் வாழ்க்கை என் கையில் இல்லை. பிறகு எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இப்படியாக இருக்கும் என்று? எவ்வளவோ கனவு கொண்டிருப்போம், நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கும் போது, இனி எனக்கு இந்த வருமானத்துக்கு குறை இருக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். தடைகளாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தும் பொழுது எப்படிதான் திரும்புங்கள், எந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விரும்ப உயர்ந்து விளங்க விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கைக்காக நான் இப்பொழுது தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், பொறுமையோடு வாருங்கள். நான் நொடித்து போய்விட்ட பிறகு, வருமானம் எனக்கு இல்லை என்றாகிவிட்ட பிறகு இப்பொழுது என் நிறைவு கூறுகின்றான், அழகான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்கள் அறிவை நம்பி வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முடிவு இது. இப்பொழுது அழகான வாழ்க்கையை கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். இறந்த பிணம் போல ஆகிவிட வேண்டாம், இது இறைவனுடைய வாக்கு. உள்ளத்தில் யார் இறைவனுடைய வாக்குகளை கேட்கவில்லையோ, உள்ளத்தை விட்டு புறங்காட்டுகிறார்களோ, முதுகை காட்டுகின்றார்களோ, எனக்கு வெளிப்புற பார்வைகளில் நான் பார்க்கக்கூடிய வழிமுறைகளில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று யார் புறப்படங்கள் பக்கம் திரும்புகின்றார்களோ, இறைவனுக்கு தன் முதுகை காட்டுகின்றார்களோ, அவர்கள் இறந்தவர்கள், அந்த பொழுது இறந்தவர்கள். இனி அவர்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. சுகத்தில் நான் வாடும் பொழுது வாழ வாழ்க்கையும் பெரும் கஷ்டங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் சமமாகாது. ஒன்று உயிர் வாழ்க்கை, இன்னொன்று இறந்த வாழ்க்கை. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி வாழ முடியும்? அந்த கஷ்டம் போகிற வரைக்கும் நான் வாழலையே, அந்த வாழ்க்கை எனக்கு ருசிக்கவும் இல்லை. நான் இறந்தவனுக்கு சமமானவனா அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? உள்ளட்சம் கொள்ளுங்கள். அத்தியாயம் 17 வசனம் 80, நீங்கள் இறந்தவர்களை கேட்கும்படி செய்ய முடியாது, அவிதமாகவே செய்விடர்களையும். யார் நான் பேசுவதை கவனிக்கவில்லையோ, ஊர் பேச்சையெல்லாம் கேட்கின்றார்களோ, எனக்கு முதுகு திருப்பிவிட்டார்களோ, அவர்கள் இறந்தவர்கள். துன்பங்களில் வாழக்கூடிய அவர்கள் வாழ்க்கையை வாழவில்லை, வாழ்வதை போன்ற ஒரு மாயையில் இருக்கின்றார்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், கஷ்டத்தில் நான் போராடி கொண்டிருக்கின்றேன், எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவரும் இருக்கின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இறைவனிடமிருந்து உங்களுக்காக அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவனுடைய உதவியை நீங்கள் நாடுங்கள். இறைவனுடைய உதவியை நீங்கள் நாடும் பொழுது போராட வேண்டிய முறைப்படி அவனுக்காக நீங்கள் போராடுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். சிறந்த முறையில் நீங்கள் வாழ வேண்டும் இறைவன் உங்களுக்காக கூறுகின்றான். ஒவ்வொரு எண்ணத்திலும் சிறந்த முறையில் நுழையுங்கள் என்று கூறுகின்றான். அத்தியாயம் 17:80 ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய எண்ணத்திலும் நீங்கள் நுழையும் போது சிறந்த முறையில் நுழையுங்கள், சிறந்த முறையில் வெளியேறுங்கள். மனம் பரிபூர்ணத்துடன் என்னுடைய வாக்கு உண்மையானது என்ற அந்த எண்ணத்தோடு நுழையுங்கள். இன்னமும் அதிலிருந்து நீங்கள் அழகான நன்மைகள் கிடைக்கப்பெற்று வரும்பொழுது பணிவோடவும் உங்களுடைய பெருமையை உங்களை விட்டு நீக்கின்றவர்களாகவும் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்களாகவும் உங்களுடைய தடை கணமும் நீங்கி அதுவும் தூய்மையடைந்த நிலையில் வெளியேறுங்கள். மற்ற மனிதர்களுக்காக அழகான வழிமுறை காட்டுவதற்காக இது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய சத்தியமான வாக்கு. நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக இறைவன் கூறுவது, அழகான உங்களுடைய வீடுகளில் தங்குங்கள். உங்களுடைய வீடு என்பது உங்களுடைய உள்ளம்தான், அங்கு தங்குங்கள். என்னோடு நீங்கள் கடந்து வாழுங்கள். என்னுடைய வாக்குகளை கேளுங்கள், அது மட்டுமே சத்தியமானது. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள், அது அவ்வளவும் மாயையானது. நீங்கள் சுகமாக மாட்டீர்கள், இது சுகமாகாது. அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தையே இது பாதிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு, பரம்பரை பரம்பரையாக உங்களுடைய நோய்கள் தொடரும் என்று கூறக்கூடிய இந்த கெட்ட வார்த்தைகளை தான் கேட்டுக்கொண்டு வாழ்வீர்கள். இதுவும் ஒரு அறிவா? இறைவனோ உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறான், இது ஆகாது, இந்த பேச்சு ஆகாது, நீங்களும் சிறப்பாக வாழ வேண்டும், உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக வாழ வேண்டும், இதனை கேளுங்கள் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க, நான் என் திறமையின் காரணமாக மனிதர்களின் பக்கம் திரும்புகின்றேன். அவர்களுடைய கெட்ட வார்த்தைகளையும் பொய்களையும் அநியாயமான பேச்சுக்களையும் கேட்டு நம்புகின்றேன். இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய இருதயத்தில் நோய் புகுந்துவிட்டது, இனி உங்களுடைய நோய்கள் அதிகமாகும். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு அந்த நோய்கள் கிடையாது. எப்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு விலகுகின்றீர்களோ எப்பொழுது அந்த நோய்கள் உங்களுக்காக உருவாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளட்சம் கொள்ளுங்கள், உள்ளத்தை விட்டும் விலகிவிடாதீர்கள். உள்ளம் இல்லை என்றால் எனக்கு கடவுளும் இல்லை, நல்ல வாக்குகளும் இல்லை, நல்ல வார்த்தைகளும் இல்லை, நம்பிக்கை கொள்வதற்கு எந்த பிடிமானமும் கூட கிடையாது. ஒரே ஒரு வாக்கு எனக்காக பிடிமானமாக இருக்கின்றது, அது என் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த வாக்கை நான் கேட்கின்றேன். உள்ளத்தில் இருக்கிறது உங்களுடைய இந்த உலகத்தினுடைய அழகான சன்னிதானம், தஞ்சமடையக்கூடிய வரப்பிரசாதம் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கின்றான். சுகமாக வாடுங்கள். இந்த அடிப்படையில் என்று நீங்கள் உங்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில் எதை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் தேட வேண்டாம். வாழ்க்கை முழுமைக்கும் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. அவ்வளவு அழகாக நடக்க வேண்டும், உங்களுடைய இறைவன் உங்களை மன்னித்து விட்டான் என்பது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அழைத்துக் கொண்டிருக்கிற பெரும் செய்தியாகும். உங்களுடைய உயிர்களை தன்புறத்தில் வைத்திருக்கின்றான். அந்த உயிருக்கு உத்தரவாதம் நான் தான் என்று. உங்களுடைய பொருள்களையும் தன் வசத்தில் வைத்திருக்கின்றான். உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துக் கொண்டிருப்பேன் என்று. என்னுடைய பொருள்கள் நாளைக்கு என்னிடம் தங்குமா தங்காதா? தங்க வேண்டும் என்று விரும்புவேன், இது பிரார்த்தனை. அதன் காரணமாக தங்கிக் கொண்டிருக்கிறது. நான் என் பொருள்களை காப்பாற்றிக் கொள்வேன் என்று இருக்கும்பொழுது என்று உங்களை விட்டுமது காணாமலாக இருக்கும். உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் அவன் தன்னிடமிருந்து பேரருளாக கிடைக்கக்கூடிய, உயிரோட்டத்துடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லாசியாக உங்களுடைய தேவையின் போது வழங்குவதற்காக தன்னிடம் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றான். வேண்டியது என்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் தன்புறமிருந்து பேரருளாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகளின் போது கொடுப்பதற்காக அது ஒரு சொர்க்கபுரி வாழ்க்கையாகவே உங்களுக்கு இருக்கும். நான் அதனை என் பொறுத்து வைத்திருக்கின்றேன், என்னை நம்பக்கூடியவர்கள் யார்? இல்லை, உங்களுக்கு தான் வேணும்னு சொன்னால் வச்சு கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் என்று கேட்கக்கூடாது. எல்லாவற்றையும் நான் கொண்டிருக்கின்றேன், அகிலங்களையும் நான் கொண்டிருக்கின்றேன், எது வேண்டுமானாலும் என்னால் வாங்கிட முடியும். ஏழேழு ஜென்மங்களுக்கும் என்னுடைய குடும்பங்களுக்கும் இந்த பொருள்கள் போதுமானது என்று யார் உறுதிபடக் கூறுகின்றீர்களோ அவர்களுடைய பேச்சை திட்டமாக இறைவன் கேட்டுக்கொண்டான். நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் விளங்குவோமேயானால் எல்லாவற்றையும் தொலைத்த பிறகு நான் இறைவனே எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடு என்று கேட்கிறேன். பழைய மாதிரி வரணும்னு கேட்பீங்க. பழைய மாதிரி வரும்னு சொன்னால் திரும்பவும் இந்த மாதிரி தான் வரும். நான் உன்னை மட்டுமே நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையில், உன்னதமான வாழ்க்கையில், மகத்தானதொரு பாதையை நான் அடைய வேண்டும். அதில் எத்தகைய துன்பங்களோ நஷ்டங்களோ என்னை அடையக்கூடாது. உன்னுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டேன். பணிவுடையவர்களில் என்னை வாழ வைப்பாயாக. இந்த பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டும். இதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். அத்தியாயம் 9:111. உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு இணையான வாழ்க்கை எங்கு இருக்கிறது என்பதற்காக நான் விலைக்கு வாங்கிக் கொண்டேன். என்னிடம் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள் யார்? பொருளை கொடுக்கணும் இல்லையா வியாபாரத்துக்கு? என்னுடைய உயிரையும் கொடுக்க சொல்கிறோம். அதுக்காக உயிரை வாங்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை, என்னை நம்புங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். உங்களுடைய உயிரம் உங்களுடைய பொருள்களும் என்னிடம் இருக்கின்றன. உங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய தொழிற்சிற்கு என்று ஒருபோதும் நம்ப வேண்டாம். மனிதர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்ப வேண்டாம். உங்களுடைய கூட்டு வாழ்க்கையின் காரணமாக ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு வாழ்க்கையை முழுமையிலும் வாழ்ந்துவிடும் என்று நம்ப வேண்டாம். நீங்கள் ஒருவருக்கொரு துரோகிகளாகவும் விரோதிகளாக மட்டும்தான் வாழ முடியும். மனிதன் மனிதனை நம்பும் பொழுது ஒருவர் மற்றவரை நம்ப முடியாது, நம்பவும் மாட்டார்கள். இது இறைவனிடமிருந்துள்ள பெரும் கருணை, நம்பாதீர்கள் என்பது. அப்படியே நம்பினாலும் ஒருவருக்கொருவர் துரோகி நயவஞ்சகன் என்று குற்றம் சாட்டி கொண்டு வாழ்வீர்களை தவிர, ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய உறவுகளாக இருந்த போதிலும் சரி, நன்மையை கொண்டும் அழகை கொண்டும் ஒருவருக்கொரு முகம் நோக்கக்கூடிய அந்த ஒரு மனதை கொண்டும் வாழவே முடியாது. அதனையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய உயிர்களையும் சுவனம் இருக்குது என்று விலைக்கு வாங்கிக் கொண்டான். ஆக நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையெல்லாம் பொருளை பற்றியும் உயிரை பற்றியும் தான், வேற எந்த கவலையும் கிடையாது. எனக்கு நாளைக்கு வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா, நோய் நொழி இல்லாமல் வாழ்வேண்ணா என்பது மட்டும்தான் உங்களுடைய கவலை. நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருப்பவற்றிலிருந்து நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பொய் சொல்லும் காரணத்தினால் கடுமையான வேதனை உண்டு. சிறு சேமிப்பு பெருவெள்ளம் என்று கூறுவார்கள். உண்மையா பொய்யாது? பெருமழை வந்தாதான் பெருவெள்ளமா, துடிகள் விழுந்தா பெருவெள்ளமா? அப்படி என்றால் நீங்கள் பெருவெள்ளத்தில் முழுகவும் வேண்டாம், பெருமழையில் நீங்கள் துன்பப்படவும் வேண்டாம். சமாதானமான மழையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய தேவைகளுக்கு அழகாக நிரப்பமாக தருபவன். அதில் நீங்கள் மூழ்கிடவும் மாட்டீர்கள், காய்ந்து போகவும் மாட்டீர்கள். இது இறைவனிடம் ஒரு நியாயத்தினுடைய தகுதி உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. பெருமழையில் சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம், வெள்ளத்தில் முழுகவும் வேண்டாம். சிறுதொழி பெருவெள்ளம், சிறுதுன்னு சொல்லும் போதே நக்கிற ஜாதி ஆயிட்டேன்னா, இதில் பெருவெள்ளம் வேறு. ஒன்று நக்கிக்கிட்டே நான் வாழ்ந்து முடிக்கணும், வறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் பெருவெள்ளத்தை சாகணும். இந்த ரெண்டும் தான் இந்த வார்த்தைக்கான அடையாளம், சிறுதுளி பெருவெள்ளம் என்பது. நிச்சயமாக பெருமழை தான் பெருவெள்ளம். பெருமழையும் வேண்டாம், பெருவெள்ளமும் வேண்டாம், சிறுதுளியும் வேண்டாம். சீரான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்கள் இந்த வகையில் போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள். இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், எந்த நிலையில் இருந்தாலும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த விஷயம் உங்களிடம் இருக்கிறதா என்பதை அத்தியாயம் 10:61, நீங்கள் எந்த நிலையில் இருந்த போதிலும் சரி, சிறு துளியில் புலங்கையை நக்கிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, என்னுடைய வார்த்தையை கவனிக்கின்றான் என்று பார்க்கின்றான். நீங்கள் பெருவாழ்க்கையை வாடுங்கள், பெருந்தன்மை கொண்ட வாழ்க்கையை வாடுங்கள் என்பது பொருளை தவிர, பெருமை கொண்ட வாழ்க்கையில் வாடுங்கள் என்பது பொருள். சீரான வாழ்க்கையில், சிறப்புமிக்க வாழ்க்கையில், சங்கையான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றானே தவிர, பெருமை கொண்டவர்களாக, பெருமிதம் கொண்டவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, அடிச்சாட்டியத்தில் வாழ வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். உங்களுடைய தகுதிகளை அறிந்தவன் நான், எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் என்னை மறக்க மாட்டீர்கள் என்பது அவனுக்கு தெரியும். அந்த அளவின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். மனதில் கஷ்டமில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நாளைக்கு நோய் இல்லாத வாழ்க்கையும், வருமானத்தில் நொடித்து போகாத வாழ்க்கையும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. இந்த இரண்டையுமே உங்களுக்கு அறிவிக்கக்கூடியது இன்று இருக்கக்கூடிய மனதின் அமைதி. இறைவனிடம் நான் பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றேன், அவன் உண்மையாளன் என்று அந்த எண்ணத்தை கொண்டிருக்காத வரையில், அவன் பொய் பேசுவான் நம்பக்கூடாது என்று நான் துரோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவனையே வஞ்சித்து விரோதம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை எனக்கு என்று முடிந்துவிட்டது, நான் இறந்து போனவன், உயிருள்ளவன் இல்லை. தொண்ணூறு வயசு வாழ்ந்தாலும் சரி, நூறு வயசு வாழ்ந்தாலும் சரி, கஷ்டத்தோடு வாழும்போது அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை அது கைகால் இல்லாமல் வாழ்றது, கைகால் வலிகளோடு வாழ்றது, உடல் உள்ளுறுப்பு உள்ள நோய்களோடு வாழ்றது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் வாழ்றது, எந்த உணவை பார்த்தாலும் பயம், எந்த நிலைமையை பார்த்தாலும் பயம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் வாழ்க்கை நினைக்கிறீங்க? மூச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தால் போதும், அதுதான் வாழ்க்கை. இவர்கள் கூறுவது அதுதான். நீங்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொன்னால் முதல் கேள்வி எந்த நோய் அவருக்கு தான் கேட்பாங்க. காரணம், நோயால் தான் இறக்கணும், சுகமாக இறக்கவே கூடாது. இப்படிப்பட்ட தரித்திரம் பிடித்த ஒரு கூட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மகா தரித்திரம் பிடித்த மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயமாக அழகான சாவு வரக்கூடாது, கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் ஊர் போலாவும் காண்பிச்சுட்டு இதன் காரணமாக இருந்தால் சொல்லும் போது இது நல்ல மரணம். அப்படி இல்லை, நல்லா இருந்தார், நல்லதாக இருந்தது, ஏன் இருந்தது, அப்படி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மனித கூட்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவே இல்லாத மனித கூட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தரித்திரத்திற்கே பிறந்த கூட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தோடு இறைவன் இருக்கின்றான். இந்த உண்மையை கொண்டு இன்று முதலாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய உயிரும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பொருளும் அவனிடம் இருக்கின்றன, உங்களிடம் இல்லை. இந்த உண்மையை மறுப்போர் யார்? நாளைக்கு வாழ்க்கை என்னிடம்தான் இருக்கின்றது, நான் நிச்சயமாக நூறு ஆண்டுகள் வாழ்வேன் என்று சொல்லக்கூடியவர் யார்? அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நான் வாழ்க்கை வாழ்ந்துடுவேன் சொல்லக்கூடியவங்க யார்? இவ்வளவு சத்தியம் தெரிந்த பின்னரும் நான் வாழப்போகின்றேன், நான் சேமித்து வைக்கின்றேன் சிறு துளியாக, நிச்சயமாக பெரும் கேடு. இந்த வகையான வாழ்க்கையும் இந்த கெட்ட வார்த்தையும் கூடாது. தெய்வத்தால் முடியாது போனாலும் உங்களுடைய மெய்யை வருத்தங்கள் உங்களுக்கு குடிதரும் என்று கொள்ளக்கூடிய இந்த தரித்திரம் பிடித்த இந்த வார்த்தையும் பேசாதீர்கள். மெய் என்பது சத்தியம், மெய் என்பது உடல். தெய்வத்தால் ஆகாதனும் சத்தியத்தை வருத்துவதன் காரணமாக சத்தியம் கூறுகிறது சிறப்பாக வாழ வேண்டும், அசத்தியம் என்னை வருத்தி கொண்டு வாழ வேண்டும். எப்படி நான் பெருமை கொண்டு சத்தியத்திற்கு விரோதமாக பேசுகின்றேன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். பொய் சொல்லும் காரணத்தினால், பொய் அதிகமாக காரணத்தினால் நோய்களும் வேதனைகளும் நிச்சயமாக உண்டு. இறைவனுடைய வாக்குகளை கேளுங்கள், அது சத்தியமானது, அதற்கு என்றுமே முடிவுள்ளாத அழகான வாழ்க்கை அதற்காக உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலிருந்து மீறிட வேண்டாம். இந்த வகுப்பில் நமக்காக அறிவிக்கப்படுவது உள்ளம். அந்த உள்ளம் ஒரு பெரும் கோவில். அந்த கோவிலில் நீங்கள் வாழ வேண்டும். அங்கு உங்களுக்கான அழகான செய்திகள் வாழ்க்கை முழுமைக்குமாக இருக்கின்றது. உங்களுடைய சொர்க்க வாழ்க்கைக்கு இது அடையாளம். என் புறத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை வேண்டுமே தவிர ஒவ்வொரு மூச்சும் நான் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்காக. என்னுடைய அறிவிப்போடு சுகமாக வாழுங்கள் என்ற அறிவிப்போடு நான் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது உயிரோட்டமுள்ள உயிர் மூச்சாக இருக்கும். அது உள்ளத்தை கோவிலாக ஆக்கிக்கொண்டு அங்கு தங்கினால் தவிர எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த நன்மையான பேச்சுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நம்புவதற்கு இடமில்லாமல் ஆகிவிடும். அந்த வாழ்க்கையைத்தான் பெரும்பாலான மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தனித்து உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பிவிடுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் நீங்கள் செய்தி சாய்க்கின்றீர்களா என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வளவுதான், நான் செய்தி சாய்ப்பவனாக இருக்கின்றேன். என் இறைவன் எனக்காக அளித்திருக்கக்கூடிய மிக அழகான வாழ்க்கையின் மீது நான் அமைந்திருக்கின்றேன். இன்று என்னுடைய உள்ளத்தோடு நான் இணைந்திருக்கின்றேன். என்னுடைய மூளையோடு இணைந்த வாழ்க்கை பொய் சொல்லும் வாழ்க்கை, கெட்ட வார்த்தைகள் பேசும் வாழ்க்கை, அவற்றோடு இனி நான் கடக்க மாட்டேன். இந்த மூளையானது இந்த உள்ளத்திற்கு கடுமையான பகை. இந்த அறிவு, நான் அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கை என்னிடம் இருக்கிறது என்று கூறுகின்றேன். ஆனால் உள்ளம் கூறுகின்றது, உங்களுடைய உயிர் என் கையில். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மூச்சையும் அளவிட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கான ஒவ்வொரு தேவையையும் அளவிட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் உடலுக்கும் மனதுக்குமாக சேர்த்து அவற்றில் நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய தேவைகளை அவன் அதிகரிப்பான், உங்களுடைய நன்மைகளை அதிகரிப்பான், உங்களுடைய சுகங்களை அதிகரிப்பான், உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு லேசாக்குவான், உங்களுடைய சுமைகளை உங்களை விட்டு இறக்குவான். எந்த வாழ்க்கை வேண்டும் உங்களுக்கு? கவலையும் பயமும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இது சொர்க்க வாழ்க்கை. அதற்கு நான் பொறுப்பு. உங்களுடைய உடலுக்கும் எந்த கேடும் கிடையாது, உங்களுடைய வயிற்றுக்கும் உத்தரவாதத்திற்கும் எந்த குறையும் கிடையாது. இறைவன் வாக்குறுதி மீறாதவன். ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் செய்து கொண்டிருந்த வணக்கத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதற்கு நிகரான ஒரு வர்த்தகம் கிடையாது. இதுவே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் வெற்றியாகும். உங்களுடைய உள்ளத்தில் நோய்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். சுகமாக வேண்டும் என்று கூறுவது மட்டும் இறைவனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அவன் தன் வாக்குறுதியின் மீறாதவன் என்பதை நீங்கள் நம்பினால் நம்புங்கள். இல்லை, சுகமாகாது என்று கூறக்கூடிய டாக்டருடைய வாக்கை நம்பினா என்ன நம்பாட்டேன். நம்பலைன்னா நல்லது, நம்பினா எவ்வளவு பெரிய கெட்டது. பெரும்பாலும் நாம் அதை நம்பிக்கை கொண்டு என் உயிரே என்று போய்விட்டது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலும் மரணித்தவர்கள் என்பதற்கு இதைவிட அடையாளம் இல்லை. செத்த பிணமாக ஒரு பேயாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலும் துன்பத்தை எதிர்நோக்கி வாடும்பொழுது, சுகத்தை நான் முன்னோக்கி வாடும்பொழுது என் இறைவனுடைய அனுகிரகத்தில் நான் இருக்கின்றேன் என்று பொருள். யாருடைய வாழ்க்கையை சிறந்தது என்பது இறுதியாக நீங்கள் அடையக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது. அந்த சுகமான வாழ்க்கை இன்றே அமைந்துவிட்டது. அவனுடைய வாக்கு உண்மையானது என்று கருதுகிறானால் இந்த பொழுதிலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கும். அதனையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு எதனை தெளிவாக்க வேண்டுமோ அதனை தெளிவாக உணர்த்தியிருக்கின்றான். இன்று முதலாக நம்முடைய கோவில், நம்முடைய மசூதி, நம்முடைய தேவாலயம், நம்முடைய இருளம் உள்ள மட்டும்தான். அங்கு ஒரே இறைவன், ஒரே வாக்கு. சுகமாக வாழ வேண்டும், ஒரு இறைவனிடமிருந்து ஒரு வாக்கு தான் எல்லோருடைய இருதயத்திலும். ஒரே வாக்கு இருக்கும்போது ஒரே இறைவனை தேவையில் எத்தனை இறைவன் கூற முடியும் சுகமாக சுகமாக என்று. அந்த ஒரு இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் வாக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவமாக அவனை பாவிக்காதீர்கள், கற்பனை செய்ய வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் கற்பனை செய்வது மிகவும் அசுத்தமானது, அழியக்கூடியது. இறைவன் அடிவில்லாதவன். இறைவனுடைய வாக்கும் அடிவில்லாதது. உங்களுடைய உள்ளமும் அடியாது, உங்களுடைய மனமும் அடியாது, உங்களுடைய உயிரும் அடியாது. உங்களுடைய அறிவும் உங்களுடைய உடலும் அடிந்து போகும், மூளையும் உங்களுடைய உடலும் அடிந்து போகும், உயிர் பிரிந்துவிடும். உள்ளத்தோடும் மனம் என்ற உணர்வோடும் சேர்ந்து உயிர் பிரிந்துவிடும், அது அடியாது. அங்குதான் உங்களுடைய கெட்ட காலம். அந்த மனம் துன்பத்திற்குள்ளாகிறது. அந்த துன்பத்திற்கு இணையாக உங்களுடைய உடலின் துன்பம் பெரிதல்ல. இன்னைக்கு நான் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது பெருசு இல்லை. நாளைக்கு என்ன ஆகுமோன்ற நினைப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் கஷ்டமாக இருக்கு. துன்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கவலை இல்லை, ஏன்னா அதை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நாளைய வாழ்க்கை இதை விட என்ன ஆகும்னு நினைக்கும்போது மட்டும்தான் அந்த கவலையும் பயமும் அதிகமாகின்றது, வேதனை அதிகமாகின்றது. வேதனை மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. உடல் என்ற உருவத்தை கொண்டு உருவ வழிபாட்டை மேற்கொள்ளாதீர்கள். உள்ளம் என்று அந்த அமைத்துக் கொண்டு உன்னதமான வாழ்க்கையில், மகத்தான ஒரு வாழ்க்கையில், சீரம் சிறப்புமாக சமயமிக்க வாழ்க்கையில் என்று முதலாக வாடுங்கள். நோய்கள் இருக்கிறது என்று பொய் சொல்லாதீர்கள். உள்ளத்தில் இறைவன் இல்லை சுகமாக என்று கூறிய பின்னர் அவனுடைய வாக்கு மிகைக்கும் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். இது இறை நம்பிக்கை. கடவுளை நம்புறேங்கிறதுக்கான அடையாளமும் ஆதாரமும் உண்மையை நம்ப போறீங்களா, பொய்யை நம்ப போறீங்களா, அடக நம்ப போறீங்களா, அடங்கோலத்தை நம்ப போறீங்களா? கெட்ட மனிதருடைய சகவாசம், படித்த கெட்ட மனிதருடைய சகவாசம், அடங்கோலத்தை நம்பு, என் அறிவு சொல்றத நம்பு. இப்ப போய் கடவுளே கடவுளே சொல்லாத, நீ அழிஞ்சு நாசமா போறத நம்பு, சுகமாக வாழ்க்கைன்னு நம்பாத. இப்படிப்பட்ட ஒரு ஜென்மங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இனி கோயில் மசூதி சர்ச்சை என்று திரும்புமேனால் இறைவன் தெளிவாக்க வேண்டியது தெளிவாக்கிவிட்டான். சொல்வது மட்டும்தான் கடமை. அவர்களுடைய கணக்குகளை பற்றி உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய கணக்குகளை பற்றி அவங்களுக்கு கிடையாது. தெளிவாக சொல்லுங்கள். சொல்வது சொல்லியாகிவிட்டது, இனியும் நாம் தெரிந்தவில்லை என்றால் நம்முடைய தீமைகளுக்கு நாமே காரணமாக இருக்கின்றோம். இறைவன் எந்த அநியாயமும் செய்யவில்லை. இப்பொழுது நான் இறைவனை புகழ்கின்றேன், எல்லா புகழும் இறைவனுக்கு மட்டுமே. அந்த இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நம் அம்சங்களையும் பாதுகாக்க போதுமானவன். இன்று முதலாக நான் என் உள்ளத்தோடு தங்குகின்றேன். என் கட்டிடங்களோடும் என்னுடைய வீடுகளில் நான் தங்கவில்லை. உண்மையான இல்லம் என்னுடைய உள்ளம் மட்டும்தான். இந்த வகையான வாழ்க்கையை இன்று நாம் ஏற்று நாம் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள். இறைவன் உங்களை பொறுப்பேற்றுக் கொண்டான்.